40. நேபுகாத்நேச்சாரின் கனவு. தானியேலும் அவன் நண்பர்களும் பாபிலோன் ராஜாவின் பணியில் சேர்ந்ததுமே இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமையையும் உண்மையையும் அந்த சிலை வழிபாட்டு தேசத்தாருக்கு வெளிப்படுத்தும்படியான நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. நேபுகாத்நேச்சார் புதுமையான சொப்பனம் ஒன்றைக் கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அது ராஜாவின் மனதை ஆழமாக பாதித்த போதிலும் நித்திரையை விட்டு எழுந்தபோதோ அந்த சொப்பனத்தின் காரியங்களை அவனால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. குழப்பத்திலிருந்த நேபுகாத்நேச்சார் சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள் என தன்னுடைய ஞானிகளை கூடிவரச் செய்து அவர்களிடம் உதவி கோரினான். ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றான். தன்னுடைய குழப்பத்திற்கான காரணத்தை சொல்லிவிட்டு தன் மனப்பாரத்திற்கு மருந்தாக விளக்கம் வேண்டினான். அதற்கு அந்த ஞானிகள், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்குச் சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள்.
மனிதரின் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதாக பாசாங்கு பண்ணி வந்த அவர்கள் அக்காரியத்தில் ராஜாவுக்கு உதவ முடியவில்லை. எனவேதான் அவர்களுடைய மழுப்பலான பதிலால் அவன் கோபமும் சந்தேகமும் கொண்டான். சொப்பனத்தின் அர்த்தத்தை மாத்திரமல்ல, சொப்பனத்தையே தனக்குச் சொல்லச் சொல்லி ஒரு பக்கம் பரிசுகளையும் வெகுமதிகளையும், இன்னொரு பக்கம் மரண தண்டனையையும் அவர்களுக்கு முன்வைத்தான். சொப்பனம் தனக்கு மறந்துவிட்டதாகச் சொன்னவன், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்துப் போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கணத்தையும் பெறுவீர்கள் என்றான். ஆனாலும் அந்த ஞானிகள், ராஜா அடியாருக்குச் சொப்பனத்தைச் சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று அதே பதிலையே கூறினார்கள்.
தான் நம்பினவர்களின் நயவஞ்சகத்தினால் மிகவும் உக்கிரன் கொண்ட நேபுகாத்நேச்சார், என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்களென்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறுமென்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தைச் சொல்லும்படி எத்தனம் பண்ணியிருக்கிறீர்கள்! நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்குச் சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்கக் கூடுமென்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். தானியேல் 2:8-9. தங்களுடைய தோல்வியின் விளைவுகளை எண்ணி அச்சத்தால் நிறைந்த ஜோசியர்கள், ராஜாவின் வேண்டுகோள் அர்த்தமற்றது என்றும், எந்த ஒரு மனிதனுக்கு முன்பாகவும் ஒரு காலமும் அத்தகைய சோதனை வைக்கப்பட்டதில்லை என்றும் அவனிடம் சொல்ல அவர்கள் எத்தனம் பண்ணினார்கள்! ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனுமில்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது, ஜோசியனிடத்திலாவது, கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவருமில்லை என்று குத்தலாய் பேசினார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனிலிருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான்.
இராஜாவால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையை நிறைவேற்றும்படி புறப்பட்டுச் சென்ற அதிகாரிகளால் தேடப்பட்டவர்களுள் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அடங்குவர். ஆணையின்படி அவர்களும் கொல்லப்பட வேண்டியவர்களென்று சொல்லப்பட்டபோது ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய்ப் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான். வினோததமான சொப்பனத்தினால் ராஜாவுக்கு ஏற்பட்ட குழப்பம் பற்றியும், தாம் இம்மட்டும் முற்றிலுமாக நம்பியிருந்தவர்களால் உதவக்கூடாமல் அவனடைந்த ஏமாற்றம் பற்றியும் அவனிடம் கூறினான் ஆரியோகு. இதனைக் கேட்டதும் தானியேல் தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ராஜாவின் சமூகத்திற்குச் செல்லத் துணிந்தான். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துமாறு தன் தேவனிடம் கேட்கும்படி தனக்கு கால அவகாசம் தருமாறு வேண்டிக் கொண்டான்.
அந்த வேண்டுகோளுக்கு ராஜா சம்மதித்தான். பின்பு தானியேல் வீட்டுக்குப் போய் அனனியா, மீஷாவேல்,
அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். வெளிச்சத்திற்கும் அறிவிற்கும் ஆதாரமானவரிடமிருந்து அவர்கள் ஞானத்தை வேண்டினார்கள். தாங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தேவன் தங்களை வைத்திருந்ததையும் தேவபணி செய்து கடமை பொறுப்புகளை நிறைவேற்றி வந்ததையும் உறுதியுடன் விசுவாசித்தனர். தங்களுக்கு குழப்பமும் ஆபத்தும் ஏற்பட்ட சமயங்களிலெல்லாம் பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் வேண்டி அவரிடமே சென்றார்கள். அவரும் அவர்களுக்கு ஓர் அனுகூலமான துணையாக விளங்கினார். இப்போதும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த குறிப்பிடத்தக்க பிரச்சனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு பூமியின் நியாயாதிபதியினிடத்தில் மீண்டும் தங்களை ஒப்படைத்து நொறுங்குண்ட இருதயத்தோடு வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் விருதாவாக வேண்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் கனப்படுத்தி வந்த தேவன்தாமே இப்போது அவர்களை கனப்படுத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கினார். ராஜாவின் சொப்பனமும் அதன் அர்த்தமும் ராக்காலத்தின் தரிசனத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டிற்காக முதல் வேலையாக தேவனை ஸ்தோத்தரித்தான் தானியேல். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கு முள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரமுண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும்.
என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்று ஆர்ப்பரித்தான். ஞானிகளை அழிக்க கட்டளை பெற்றிருந்தவனான ஆரியோ கிடமுடனே சென்று, பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்றான் தானியேல். அப்பொழுது அந்த அதிகாரி தானியேலை தீவிரமாக ராஜாவுக்கு முன் அழைத்துக் கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்று சொன்னான். உலகின் வல்லரசாக விளங்கிய சாம்ராஜ்யத்தின் மன்னனுக்கு முன்பாக அடக்கமும் அமைதியுமாக நின்றிருந்தான் அந்த யூத சிறை கைதி. பேச ஆரம்பித்ததுமே சகல ஞானத்திற்கும் ஆதாரமானவரை உயர்த்தி பேசினான். தான் எவ்வித கணத்தையும் ஏற்க மறுத்தான்.
மேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தின் சிலை. மேன்மையும் லட்சியமும் கொண்டவன் பாபிலோனின் ராஜா மேபுகாத் நேச்சார். மனிதரின் ராஜ்யங்களைக் குறித்த ஒரு வல்லமையான தீர்க்க தரிசனம்தான் அவன் கண்ட சொப்பனத்தின் சிலை. தனக்கு பிறகு என்ன நிகழுமென்று அவன் அறிய விரும்பினான். மனிதரால் அர்த்தம் சொல்ல முடியாத அச்சொப்பனத்தின் சிலை மூலம் அவனுக்குப் பின் நிகழும் காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். பாபிலோன் என்றென்றும் நிலைத்திருக்குமென்று நினைத்திருந்த மேபுகாத் நேச்சாருக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார் தேவன். ஏகாதிபத்திய வேட்கையைக் காட்டிலும் சத்தியம் மேன்மையானது என்பதை ராஜா அறியும்படியாகவும், பாபிலோன் மூன்று என்றென்றும் நிலைநிற்காது என்பதை ராஜா புரியும்படியாகவும் தம் தீர்க்கதரிசி மூலமாக மூன்று அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை மேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்தார் தேவன். பூமியின் ராஜ்யங்கள் எவ்வளவுதான் சிறப்பு பெற்றிருந்தாலும் அவை யாவும் தற்காலிகமானவையே. அவை ஒழிந்து போம். பர்வதமாகி பூமியை நிரப்பிய கல்லால் சுட்டிக்காட்டப்பட்ட கிறிஸ்துவின் ராஜ்யமே ஒழிந்து போகாத ஒரே மித்திய ராஜ்யம் என்பதை பாபிலோனிய ராஜாவும், அவர் மாத்திரமல்ல அவருக்கு பின்வரும் ஒவ்வொரு ராஜாவும் அறியும்படியாகவே அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் மேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்தார் தேவன்.
மனித உருவிலான அச்சிலையானது மனிதனின் ராஜ்யத்தை சுட்டிக்காட்டியது. எட்டு ஆனால் அந்தச் சிலையின் பிரிவுகளும் அதன் உலோகச் சின்னங்களும் உலகையாளும் நான்கு பெரும் ராஜ்யங்களை சுட்டிக்காட்டின. அவை தானியேலின் காலம் முதல் உல எட்டுக்கில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. அதில் பாபிலோன் முதலாம் ராஜ்யமாயிருந்தது. நேபுகாத் நேச்சாரின் கீழ் புகழின் உச்சிக்கே சென்று உலகையாளும் ஒப்புயர்வற்ற ராஜ்யமாகத் திகழ்ந்தது. தெற்கே இருந்த பாபிலோன் ராஜ்யமானது மக்கள் தொகையிலும் பண் மூன்று, தைக்கால வழக்கங்களை பின்பற்றுவதிலும்,
அசீரியாவை விட மிகவும் உயர்ந்திருந்தது. அதுதான் நாகரிகத்தின் பிறப்பிடமாகவும் மையமாகவும் திகழ்ந்தது. அங்கிருந்துதான் மேற்கத்திய ஆசியா முழுவதிலும் நாகரிகம் பரவிற்று என்கிறார் செய்சே என்பவர். வெகுகாலம் தொன்று தொட்டு வருகிறதும் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுமாகிய பண்டைய முற்போக்கு நாகரிகம் அந்நாட்டில் காணப்பட்டதற்கு மூன்று சில தடயங்கள் வெளியாகியுள்ளன. கலாச்சாரத்திற்கும் நாகரிகத்திற்கும் இலக்கியத்திற்கும் மதத்தை கட்டுப்படுத்தும் வல்லமைக்கும் பாபிலோன் அடையாள. உலகின் எந்தவொரு தலைநகரமும் இத்தனை வல்லமையோடும் செழிப்போடும் கலாச்சாரத்தோடும் இவ்வளவு அதிகமான நாட்கள் நீடித்திருந்ததில்லை. அந்த தேவ வெளிப்படுத்துதலும் எச்சரிப்பும் உலகையாளும் அந்த மகாராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்டது ஏற்றதாயிருந்தது. ஆனாலும் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்ட அதே தலைமுறையில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 539 நபோனிடஸ் மற்றும் அவருடைய குமாரன் பெல்ஷாத்சார் போன்ற பலவீனமான மன்னர்களின் கீழ் மேன்மையான பொன் எட்டாலான பாபிலோன் ஒழிந்து போனது. பாபிலோனுக்குப் பிறகு மகா கோரேசின் கீழ்மேதிய பெர்சியா எழுந்தது. சிலையின் வெள்ளிப்பாகத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட பெர்சியா கிட்டத்தட்ட 200 உலக சாம்ராஜ்யமாக சிங்காசனத்தில் வீற்றிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 331 அர்பலா யுத்தத்தின் போது ஆட்சி அமைக்கும் அதிகாரத்திற்காக 8-3 மகா அலெக்சாண்டரோடு யுத்தம் செய்து 3 கோடாமென்னஸ் தோல்வி 3 அடைந்தான். அதன் பிறகு கிரேக்கத்தின் அலெக்சாண்டர் உலக அரசனானான். கிரேக்கத்தின் அடையாளம் வெண்கலம். அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன் 323 மரித்தான். 8 சில வருடங்களிலேயே தங்களுக்குள் யுத்தம் செய்த தளபதிகள் அவனுடைய ராஜ்யத்தை 3 பங்கிட்டுக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து அது பெலவீனப்பட்டது. டைபீரியஸ் 8-3 நதியருகே எழுந்த பேரரசனுக்கு அது இறையானது. முன்பு வல்லமை மிக்க கிரேக்க சாம்ராஜ்யத்தோடு இருந்த சீரியாவை கிறிஸ்துவுக்கு முன் 190 அந்த சாம்ராஜ்யத்தின் மகக்கதோனியா பகுதியை கிறிஸ்துவுக்கு முன் 168 ரோம் கைப்பற்றியது. அதே ஆண்டு ரோமின் இரும்பாட்சி அதிகாரத்தை எகிப்து ஏற்றுக்கொண்டது. 3. ரோம் குடியரசாக இருந்த போதிலும் ஆரம்பத்திலிருந்தே ஐக்கிய நாடாக விளங்கியது. பிறகு அது ஒரு சாம்ராஜ்யமானது. 4 வடக்கே ரோமரல்லாத மற்ற 8 வர்களின் படையெடுப்பாலும் கிழக்கே ஐரோப்பியரின் படையெடுப்பாலும் ரோமசாம் 3 ராஜ்யத்தில் பிரிவு ஏற்பட்டது. அதனை ஏ இரும்பும் களிமண்ணும் கலந்த பாகம் சுட்டிக்காட்டுகிறது. இரும்பரசான ரோம் என்றென்றுமாக உடைந்தது. அவர்கள் மற்ற மனுஷ 3 ரோடே சம்பந்தங்களப்பார்கள் என்று தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டபடி ரோமிலிருந்து 8 பிரிந்த ஐரோப்பிய நாடுகளை கலப்பு திருமணங்கள் மூலம் ஒரே தேசமாக இணைக்க 13 களவில் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அவை தோற்றன. சார்லிமன், நெப்போலியன் போன் 8 ரோர் படைபலத்தால் ஓர் ஐக்கிய அரசை நிறுவ முயன்றனர். ஆனால் தோற்றனர். களி 3 மண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோட ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள் என்கிறது தீர்க்க தரிசனம். அவர்கள் ஒருவரோட ஒருவர் ஒட்டிக்கொள்ளா 8 திருப்பார்கள் எனும் வார்த்தைகள் அரசியல் வியூகத்தையோ படைபலத்தையோ விட 3 பலம் வாய்ந்தவை. ரோமின் கடைசி ராஜ்யத்தின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அது வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. அவருடைய சொந்த ஜனங்கள்தாமே அதனை என்றென்றுமாக சுதன் 8 தரித்துக் கொள்வார்கள். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம்.
வெளியீட்டாளர்கள், நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கக்கூடுமோ என்று ஆவலோடு கேட்ட ராஜாவிற்கு, ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்குத் தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்திலிருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று பதிலளித்தான். உம்முடைய சொப்பனமும் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்குத் தெரிவித்தார். உயிரோடிருக்கிற எல்லாரைப் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானமுண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்குத் தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையைக் கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதின் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்தச் சிலையின் தலை பசும் பொன்னும், அதின் மார்பும் அதின் புயங்களும் வெள்ளியும், அதின் வயிறும் அதின் தொடையும் வெண்கலமும், அதின் கால்கள் இரும்பும், அதின் பாதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது.
நீர் பார்த்து கொண்டிருக்கும்போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்தச் சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதின் பாதங்களில் மோதி அவை களை நொறுக்கிப் போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடைகாலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரைப் போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று. தானியேல் 2:34-35.
சொப்பனம் இதுதான் என்று உறுதிபட கூறினான் தானியேல். ஒவ்வொரு காரியத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ராஜா தன்னை கலங்க பண்ணிக் கொண்டிருந்த சொப்பனம் அதுவே என்பதை உணர்ந்தான். அதன் அர்த்தத்தை மனப்பூர்வமாக கேட்க அவன் மனது ஆயத்தமாயிருந்தது. ராஜாதி ராஜாவானவர் ஒரு மாபெரும் சத்தியத்தை அந்த பாபிலோனிய மன்னனிடம் தெரிவிக்க இருந்தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தவும் பூமியின் ராஜ்யங்களின் மேலும் தமக்கு வல்லமை உண்டென்றும் தேவன் வெளிப்படுத்த இருந்தார். பரலோகத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய கடமை குறித்த ஓர் உணர்வை பெற நேபுகாத்நேச்சாரின் மனம் விழித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. உலகத்தின் முடிவு மட்டுமுள்ள எதிர்கால நிகழ்வுகள் யாவும் அவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட இருந்தன.
ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலுமுள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலைநீரே, உமக்குப் பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியையெல்லாம் ஆண்டுகொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கிப் போடுகிற இரும்பை போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால்விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணனுமாயிருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு மெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாகக் கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தங்களப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவரோட ஒருவர் ஒட்டிக் கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்பொன்னையும் நொறுக்கினதை நீர்கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி மெருமூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதின் அர்த்தம் சத்தியம் என்று தொடர்ந்து கூறினான் தானியேல். தானியேல் 2:44-45. அந்த விளக்கத்தின் நிஜத்தன்மையை உணர்ந்த ராஜா பணிவோடும் பயத்தோடும் முகங்குப்புற விழுந்து வணங்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களையை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான்.
ஞானிகளை அழிக்கத்தான் போட்ட கட்டளையை திரும்பப் பெற்றான் நேபுகாத்நேச்சார். மறைப்பொருள்களை விடுவிக்கிறவ ரோடு தானியேல் கொண்டிருந்த உறவினால் அவர்களுடைய உயிர் தப்புவிக்கப்பட்டது.
பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான்.
தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான்.
தானியேலோவென்றால் ராஜாவின் கொழுமண்டபத்திலிருந்தான். மனித வரலாற்று குறிப்புகளை பார்த்தால் தேசங்களின் வளர்ச்சியும் ராஜ்யங்களின் விழுகையும் எழுகையும் மனிதனின் வீரத்தையும் முயற்சியையும் சார்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. அவனுடைய ஆற்றலையும் ஆசையையும் மனப்போக்கையும் பொறுத்ததே காரியங்கள் பெருமளவில் தீர்மானிக்கப்படுவது போல் தெரிகிறது. ஆனால் உண்மை என்னவென்று தேவ வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, மனித விருப்பத்தாலும் ஆற்றலாலும் உணர்வுகளாலும் ஏற்படும் நிகழ்வுகள் மற்றும் பிரதி நிகழ்வுகள் யாவிலும் வானுலகானாலும் பூவுலகானாலும் சர்வ இரக்கம் நிறைந்தவரின் அரசாங்கமானது அவருடைய சித்தத்தின் யோசைகளை நிறைவேற்ற அமைதலாகவும் பொறுமையாகவும் கிரியை செய்வதை நாம் காணலாம்.
பல்வேறு இனத்தவரையும் தேசத்தாரையும் சிருஷ்டித்து பரவச் செய்ததில் தேவனின் நோக்கம் பற்றி அத்தேனேயின் ஞானிகளுக்கு முன் ஒப்பற்ற அழகும் கனிவுமான வார்த்தைகளால் விவரிக்கிறான் பவுல் அப்போஸ்தலன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன்தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படிச் செய்தார் என்கிறான் அப்போஸ்தலன். அப்போஸ்தலர் 17:24-27 வரை. விருப்பப்படுகிற எவரும் உடன்படிக்கையின் கட்டுக்குள் வரலாம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் தேவன். எசேக்கியேல் 20:37. மனிதர் பூமியில் குடியிருக்க வேண்டும் என்பதும் அதனால் அவர்கள் தங்களுக்கும் மற்றவருக்கும் ஆசீர்வாதத்தையும் தங்கள் சிருஷ்டிகருக்கு கணத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதை சிருஷ்டி பில் அவருடைய நோக்கமாயிருந்தது. விருப்பப்படுகிற அனைவருமே இந்த நோக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். அவர்களைப் பற்றி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 சொல்கிறது.
தேசங்களானாலும் தனிமனிதரானாலும் மெய்யான சகல செழிப்பிற்கும் அடிப்படை நியதிகளை தம் பிரமாணத்தில் தேவன் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த பிரமாணத்தை குறித்து இஸ்ரவேலருக்கு அறிவித்தான் மோசே. இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியமல்லவே, இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது. உபாகமம் 4:6-42-47. இஸ்ரவேலருக்கு உறுதியளிக்கப்பட்ட அதே ஆசீர்வாதங்கள்தாம் அதே நிபந்தனைகளோடும் அதே அளவோடும் வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றன.
நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன் சில தேசங்கள் பெயர் பெற்று விளங்கின. காலங்களை புரட்டி பார்த்த சர்வஞானியானவர் அந்த உலகளாவிய ராஜ்யங்களின் விழுகையையும் எழுகையையும் முன்னறிவித்தார். பாபிலோன் ராஜ்யம் விழுந்து இரண்டாம் ராஜ்யம் ஒன்று தோன்றும் என்றும் அதனை சோதித்தறிவதற்கான காலம் கொடுக்கப்படும் என்றும் நேபுகாத்நேச்சாருக்கு அறிவித்தார் தேவன். மெய்யான தேவனை மேன்மைப்படுத்த தவறுவது நிமித்தம் அதன் மகிமையும் ஒழிந்து அதனிடத்தில் மூன்றாம் ராஜ்யம் எழவிருந்தது. அந்த ராஜ்யமும் ஒழிந்து போக இருந்தது. இரும்பை போன்று உறுதியான நான்காம் ராஜ்யம் உலகத்தை ஆளவிருந்தது.
பூமியின் சகல ராஜ்யங்களிலும் செழிப்புமிக்கதாயிருந்த பாபிலோனின் மன்னர்கள் தேவ பயத்தோடு எப்பொழுதும் நடந்து கொண்டிருந்திருப்பார்களானால் அவர்களைத் தம்மோடு இணைத்து பலப்படுத்துவதற்கான ஞானத்தையும் வல்லமையையும் தேவன் அருளியிருப்பார். ஆனால் குழப்பமும் கஷ்டமும் ஏற்பட்டபோது மாத்திரமே அவர்கள் தேவனை தங்கள் பாதுகாப்பாகக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய ஞானிகளால் உதவ முடியாத நேரங்களில்தான் தானியேல் போன்றோரை தேடினார்கள். இவர்கள் தேவனை கனப்படுத்துகிறவர்கள் என்பதையும் அவரால் கனப்படுத்தப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்திருந்தார்கள்.
தேவ செயல்களின் மறைபொருள்களை விடுவிக்குமாறு இவர்களிடம்தான் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் மகத்துவ பாபிலோனின் அரசர்கள் அறிவாளிகளாக இருந்த போதிலும் அக்கிரமத்தால் தேவனை விட்டு வெகு தூரத்திற்குச் சென்றிருந்தார்கள். எதிர்காலம் குறித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகளையும் வெளிப்படுத்தல்களையும் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
தேசங்களின் வரலாற்றில் தேவருடைய தீர்க்க தரிசனத்தின்படியே காரியங்கள் நிறைவேறினதை தேவ வார்த்தையின் மாணாக்கன் கண்டுகொள்ளலாம். இறுதியில் உடைந்தும் தகர்ந்தும் போன நிலையில் பாபிலோன் ஒழிந்தது. ஏனெனில் அதன் மன்னர்களுக்குச் செழிப்பு வந்தபோது தங்களுக்கு தேவன் தேவையில்லை என்று நினைத்தார்கள். தங்கள் ராஜ்யத்தின் மகிமைக்கு மனித சாதனையே காரணமாக எண்ணினார்கள். மேதிய பெர்சிய அரசும் பரலோகத்தின் உக்கிரத்தால் நியாயம் தீர்க்கப்பட்டது. ஏனெனில் தேவ பிரமாணத்தை காலுக்கடியில் போட்டு அது மிதித்தது. பெரும்பாலான ஜனங்களுடைய இருதயங்களில் தேவ பயத்திற்கே இடமில்லாதிருந்தது. துன்மார்க்கமும் தூஷணமும் சீர்கேடும் எங்கும் நிலவின. அதற்கு பின் வந்த ராஜ்யங்கள் அதைவிட சீர்கெட்டும் மோசமாகவும் இருந்தன. ஒழுக்க நியதியில் அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து கொண்டே சென்றார்கள். பூமியின் மேலுள்ள ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் பரலோக்கமே அதிகாரத்தை வழங்கியுள்ளது. அவ்வாறு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தும் விதத்தைப் பொறுத்துதான் வெற்றி அமைகிறது. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் என்பதுதான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக கண்காணிப்பாளர் கொடுக்கும் வார்த்தையாகும். ஏசாயா 45:5. முன்பு நேபுகாத்நேச்சாரிடம் சொல்லப்பட்ட வார்த்தைகளே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் வாழ்க்கை பாடமாயிருக்கிறது. நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியைச் செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். தானியேல் 4:27. நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். அது அன்பினால் நிலைத்து நிற்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களைக்களை ஏற்படுத்துகிறவர் வெளிப்படுத்துகிற வல்லமையில் இந்நியதிகள் செயல்படுவதை உணர வேண்டும். இவற்றை அறிவதுதான் வரலாற்றின் தத்துவத்தை அறிவதாகும். நீதிமொழிகள் 14:34, 16:12, 20:28, தானியேல் 2:21.
தேவ வார்த்தையில் மாத்திரமே இது தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளது. தேசங்களானாலும் தனி மனிதனானாலும் அவர்களை ஒப்பற்றவர்களாக்குவதாக தென்படும் வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களின் பெலனை சார்ந்ததல்ல என்பதும் அவர்களின் பெருமையையோ மேன்மையையோ அது சார்ந்ததல்ல என்பதும் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. தேவநோக்கத்தை எவ்வளவு உண்மையோடு அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதில்தான் அது அடங்கியுள்ளது.